அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருப்பெயரில் உங்களை வாழ்த்தி நீதியின் பாதை என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவன் படைத்த நீதியின் பாதையில் நீங்கள் நடக்கவும், இறைவனுடன் முழு மனதுடன் அன்பு செலுத்தவும், அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் வேண்டும் என்று விரும்புகிற இறைவன் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவானாக. நமது கடைசி பாடத்தில் யூத மத ஆட்சியாளர்கள் ஈசாவை எவ்வாறு கைது செய்தார்கள், இரவில் பிரதான ஆசாரியரின் வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள், பொய் சாட்சிகளுடன் அவரை விசாரித்தார்கள், அவரை கண்டித்தனர், அவரை தேசத்தின் ஆளுநரான பிலாத்துவிடம் அழைத்து சென்றார்கள், அவர்கள் அவரை சிலுவையில் அறையும்படி வீரர்கள் ஈசாவை கொடூரமாக அடித்து பின்னர் முள்ளின் கிரீடத்தை ஒன்றாக முறுக்கி தலையில் வைத்து அவரை கேலி செய்து முகத்தில் அடித்து அவரை துப்பி ஒரு தடியை எடுத்து தலையில் தாக்கினர். இவ்வாறு ஆதமின் பிள்ளைகள் ஜன்னத்திலிருந்து வந்த மகிமையின் ஆண்டவரை நீதியுள்ளவரை மறுத்துவிட்டார்கள். ஈசாவை சித்திரவதை செய்த மக்களுக்கு இறைவாக்கினரின் வார்த்தைகள் தெரியாது. ஆயினும் கூட மசீஹ் பாவிகளின் கைகளில் இந்த வழியில் துன்பப்பட வேண்டும் என்று அறிவித்த இறைவாக்கினரின் வார்த்தைகளை அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருந்தார்கள். ஈசா மசீஹ் எவ்வாறு சிலுவையில் துன்பப்பட்டார், மௌத்தானார் என்பதை பார்ப்பதற்கு நற்செய்தி இன்றில் இறைவனின் புத்தகத்தில் இன்று நாம் தொடருவோம். இதனால் இறைவனின் தீர்க்க தரிசன திட்டத்தை அவருடைய இறைவாக்கினர் நீண்ட காலத்திற்கு முன்பே அறிவித்தனர். இன்றைய ஆய்வை தொடங்குவதற்கு முன் ஈசா பூமியில் வாழ்ந்தபோது ரோமானிய அரசாங்கம் சில குற்றவாளிகளை துருவங்கள் அல்லது மரங்கள் அல்லது விசேஷமாக தயாரிக்கப்பட்ட சிலுவைகளில் ஆணி அடித்து தூக்கிலிடுவார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அத்தகைய மரணம் சிலுவையில் அறையப்படுவது என்று அழைக்கப்படுகிறது. இந்த கொடூரமான வேதனையான மற்றும் வெட்கக்கேடான மரணம் மிக மோசமான குற்றவாளிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. நீதியுள்ள மசீஹ் இவ்வாறு இவ்வளவு வேதனையான மற்றும் வெட்கக்கேடான மரணத்தை ஏன் ஏற்க வேண்டும் என்று கடவுள் கட்டளையிட்டார் என்று உங்களில் சிலர் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஈசா இவ்வளவு கொடூரமான மரணத்தை ஏற்க நேரிட்டதற்கு காரணம் பாவம் இவ்வளவு கொடூரமான குற்றமாகும். பாவம் என்பது உலகின் பிரச்சனை. நாம் அனைவரும் பாவிகள். எங்கள் பாவங்கள் பரிசுத்த மற்றும் நீதியுள்ள இறைவனுக்கு ஒரு குற்றம். இறைவன் தம்முடைய நீதியை சமரசம் செய்யாமல் உங்களுக்கும் எனக்கும் எங்கள் பாவங்களை மன்னிக்கப் போகிறார் என்றால் இறைவன் நம்முடைய பாவங்களை நீதியான மற்றும் முழுமையான தீர்ப்பால் தீர்ப்பளிக்க வேண்டும். அவர் நம்முடைய பாவங்களை எந்த வகையிலும் மன்னிக்க முடியாது. இறைவன் நீதியுள்ள நீதிபதி. ஒவ்வொரு பாவத்தையும் சரியாக தண்டிக்க வேண்டும். பாவத்திற்கான தண்டனை மரணம் மற்றும் நரகத்தின் நித்திய நெருப்பு. இந்த அபாரத்தை முழுமையாக செலுத்த வேண்டும். நற்செய்தி என்னவென்றால் நம்முடைய பாவங்களின் முழு தண்டனையையும் செலுத்த இறைவன் ஒரு நீதியான மீட்பரை அனுப்பியுள்ளான். ஈசா அந்த நீதியும் வலிமை மிக்க மீட்பரும் ஆவார். நம்முடைய பாவங்களால் நம்மீது விழ வேண்டிய இறைவனின் கோபத்திலிருந்து நம்மை காப்பாற்ற அவர் வந்தார். இப்பொழுதும் அன்பர்களே, ஈசாவின் புனித கதையையும் சிலுவையில் அவர் மௌத்தானதையும் நற்செய்தியில் இருந்து வாசிக்கும் போது உங்கள் மனதுடன் இதயத்துடன் கேட்க உங்களை அழைக்கிறோம். வேதம் கூறுகிறது, யோவான் 19 சுரா 16-17 ஆயத்துகளையும் லூக்கா 23 சுரா 26-37 ஆயத்துகளையும் யோவான் 19 சுரா 19-24 ஆயத்துகளையும் மார்க்கு 15 சுரா 33-36 ஆயத்துகளையும் யோவான் 19 சுரா 28-30 ஆயத்துகளையும் மார்க்கு 15 சுரா 38-41 ஆயத்துகளையும் யோவான் 19 சுரா 31-42 ஆயத்துகளையும் வரிசையாக வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்புக் கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்துக் கொண்டு போனார்கள். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும், பிள்ளை பெறாத கற்பங்களும் பால் கூடாத முலைகளும் பாக்கியம் உள்ளவர்கள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும், குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்ல தொடங்குவார்கள். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். குற்றவாளிகளாகிய வேறே இரண்டு பேரும் அவரோடு கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும், அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும், அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனானால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு சமீபமா இருந்தபடியினால் யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அது எபிரேய, கிரேக்கு, லத்தீன் பாஷைகளில் எழுதியிருந்தது. அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார்கள். பிலாத்து பிரதித்திரமாக, நான் எழுதினதே என்றான். போர் சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கியையும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாயிருந்தது. அவர்கள், இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று, இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேர் சீட்டு போட்டார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர் சேவகர்கள் இப்படி செய்தார்கள். 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்திலே இயேசு, ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்டபொழுது, இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். ஒருவன் ஓடி கடற்காலனை காடியிலே தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து, பொறுங்கள், எலியா இவனை இறக்க வருவானோ பார்ப்போம் என்றான். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாயிருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவிடத்திற்கு போய் அவருடைய காலெலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக் கொண்டார்கள். அந்தபடி போர் சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய காலெலும்புகளையும் மற்றவனுடைய காலெலும்புகளையும் முறித்தார்கள். அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய காலெலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவருடைய சாட்சி மெய்யா இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய் என்று அவன் அறிந்திருக்கிறான். அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது. இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். ஆரம்பத்தில் ஒரு ராத்திரியில் இயேசுவிடத்தில் வந்திருந்த நிக்கதமு என்பவனும் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்த ஏறக்குரிய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும், அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. யூதருடைய ஆயத்த நாளானபடினாலும் அந்த கல்லறை சமீபமாயிருந்தபடினாலும் அவ்விடத்தில் இயேசுவை வைத்தார்கள். நண்பர்களே, மசீகின் கதை கல்லறையுடன் முடிவடையவில்லை என்றாலும் இன்று நாம் வாசிப்பை முடிக்க வேண்டும். ஈசா உயிர்த்தெழுந்தார் என்று அழைக்கப்படும் அடுத்த ஆய்வில் எங்களுடன் சேர உங்களை அழைக்க முடியும் என்பதில் நாங்கள் அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நாம் கேள்விப்பட்டிருப்பது உண்மையிலேயே வியக்க வைக்கிறது. ஆதமின் பிள்ளைகள் ஜீவனாகிய மசீகை இகழ்ந்து சிலுவையில் ஆணியால் அடித்து கொலை செய்ததை நாம் கண்டோம். இருப்பினும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், மசீகின் மரணம் உலகம் உண்டாவதற்கு முன்பு கடவுள் வடிவமைத்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றமாகும். ஈசா நபி இறப்பதற்கு சற்று முன்பு சிலுவையிலிருந்து அறிவித்ததை நீங்கள் கேட்டீர்களா? அவர் அது முடிந்தது என்றார். அது முடிந்தது என்று ஈசா ஏன் சொன்னார்? அவர் அது முடிந்தது என்றார் ஏனெனில் அவர் ரட்சிப்பின் வேலையை முடித்து விட்டார். நிச்சயமாக உலக மதங்கள் அது முடிந்தது, அவர்கள் சொல்வது என்னவென்றால் எதுவும் முடிக்கப்படவில்லை, உங்கள் சொந்த நற்செயல்களால் நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், உங்கள் சொந்த பாவங்களை அழிக்க நீங்கள் உழைக்க வேண்டும், வாருங்கள் அதை பெறுங்கள், தொடர்ந்து செயல்படுங்கள், எதுவும் முடிக்கப்படவில்லை. நீங்கள் சொர்க்கத்தில் நுழைய விரும்பினால் நீங்கள் கிரியை செய்ய வேண்டும், தியாகங்களை செய்ய வேண்டும், உங்கள் மத கடமைகளை நிறைவேற்ற வேண்டும், ஜெபிக்க வேண்டும், சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும், உங்கள் உடலை கடுமையாக நடத்த வேண்டும் முதலியன. அதுதான் மதத்தின் நற்செய்தி. ஆனால் இறைவனின் நற்செய்தி, மனிதனுக்கு அது முடிந்தது, முடிந்தது, நம்புங்கள், காப்பாற்றப்படுங்கள். மசீக் உங்கள் பாவத்தின் கடனை தனது சொந்த இரத்தத்தால் செலுத்தியுள்ளார். ஈசாவின் இரத்தம் பாவிகளின் மோசமானதை சுத்தப்படுத்தவும் மாற்றவும் முடியும். மனம் திரும்பிய குற்றவாளியிடம் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், இன்று நீங்கள் என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பீர்கள் என்று ஈசா சொல்லக்கூடிய காரணம் இதுவே. அன்பர்களே, பாவத்தின் தண்டனையிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய வேலை முற்றிலும் முடிந்தது. ஈசா பலியானதில் இறைவன் திருப்தி அடைகிறார். மசீகின் காலத்திற்கு முன்பே வாழ்ந்த நம் முன்னோர்கள் செய்ததை போல இனி நாம் ஆடுகளை குர்பானாக வழங்க வேண்டியதில்லை. ஈசா நபி அவர்கள் இறைவனின் பரிபூர்ண மற்றும் இறுதி குர்பான் மேசியாவை பற்றியும் அவருடைய தியாகத்தை பற்றியும் இறைவன் சாட்சியம் அளித்ததை நம்புவதை தவிர வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை. அது முடிந்தது. நீதியுள்ள மீட்பரின் துன்பங்களையும் மரணத்தையும் பற்றி தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்ததை ஈசா நிறைவேற்றி உள்ளார். ஈசா உலகத்திற்கு வருவதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பு இசையாஸ் தீர்க்கதரிசி எழுதினார். இந்த செய்தியை கேட்கிற நண்பர்களே, நீங்கள் உண்மையிலேயே இறைவாக்கினர்களை நம்புகிறீர்களா? இறைவனின் தீர்க்கதரிசிகள் எழுதிய ரட்சிப்பின் வேலையை முடித்தவர் ஈசா என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நீதியுள்ள மீட்பர் சிலுவையில் மரித்ததற்கான காரணம் இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? நீங்களும் நானும் தான் காரணம். நம் பாவங்களால் தான் அவர் களங்கமில்லாத பலியிடப்பட்ட ஆடுகளைப் போல இருந்தார். நரகத்தில் நித்திய தண்டனைக்கு நாம் தகுதியானவர்கள். ஆனால் தேவன் நம்மீது வைத்திருக்கும் மிகுந்த அன்பினால் ஈசாவை அவர் தம்முடைய அன்புக்குரிய குமாரன் என்று அழைக்கிறார், அனுப்பினார். இதனால் அவர் நம்முடைய தண்டனையை அனுபவிப்பார், நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை சுமப்பார். பரிசுத்த வேதாகமம் அவர்கள் சொல்லும் போது அதைத்தான் அறிவிக்கிறது. ரோமர் 5:7-8 ஆயத்துகளையும், 2 கொரிந்தியர் 5:1 ஆயத்தையும், யோவான் 3:16 ஆயத்தையும், யோவான் 19:30 ஆயத்தையும் வாசித்து நிறைவாக்குவோம். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அன்பான நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு நேரம் நீங்கள் பொறுமையோடு கேட்டதற்காக நன்றி. நீங்கள் கேட்ட வண்ணமாகவே இறைவன் உங்களுக்கு பயன் கொடுக்க துவா செய்கிறோம். எமது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை தொடர்ந்து சந்திக்கும் வரை இறையருள் உங்களோடு இருப்பதாக. ஆமீன்.